The following is a lecture given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 8, 1973, in Stockholm, Sweden.
Pinvaram Upanyasatai Valangiyavar, Devathiru A. Sa. Bhaktivedanta Swami Srila Prabhupada, 1973 varudam, September 8th Thethi, Sweden Nattin, Stockholm Nagaril, Padivu Seyyappattathu.
श्री भगवान उवाच भगवान में दी सुप्रीम बीइंग दैट इज आल्सो डिक्शनरी वर्ड
भगवान उवाच भगवान அப்படினா உச்சமான உயிர்வாளி அது அகராதியில் இருக்கக்கூடிய வார்த்தையும் கூட
ஐ கன்சல்டட் தி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி God. God means the supreme being.
Oxford அகராதியில கடவுள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது கடவுள் அப்படின்னா உச்சமான உயிர்வாளின்னு குறிப்பிட்டிருந்தது.
And supreme means that is also stated in the dictionary. The greatest authority.
உச்சமான அப்படின்றதுக்கும் அகராதியில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா மிக உயர்ந்த அதிகாரி.
So God means the greatest authority, supreme being.
அதனால கடவுள் அப்படின்னா அவர்தான் உயர்ந்த அதிகாரி, உச்சமான உயிர்வாளி.
We have got little idea of supreme. Suppose when you go to work in our office, the proprietor of the establishment or the managing director of the establishment, he is called the supreme.
நமக்கும் கூட அந்த உச்சமானவர் என்ற சம்பந்தமா ஒரு சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய முதலாளியோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனரோ உச்சமானவர் அழைக்கப்படுறார்.
We have got experience of the Supreme Court. In India we have got Supreme Court.
உச்ச நீதிமன்றம்ன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு. இந்தியாவில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கு.
If there is any judgment which is not accepted by the litigant, he can go to the Supreme Court.
ஏதாவது தீர்ப்பு வழக்கு தொடுத்தவருக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அது திருப்தி அளிக்கலன்னா அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம்.
And in the judgment given in the Supreme Court is final.
உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்கப்படுதோ அதுதான் இறுதியான தீர்ப்பு.
That is fine. Supreme means that, fine.
அதன் பிறகு அவர் அந்த வழக்கை தொடுக்க முடியாது, அதுதான் இறுதியானது. உச்ச நீதிமன்றம்னா இறுதியானது.
So, Bhagavan Uvacha. Bhagavan means the supreme being.
அதனால பகவான் உவாச்சன் இங்க இருக்கு. பகவான் அப்படின்னா உச்சமான உயிர்வாளி.
We are all beings. We are also living entities. Similarly, Bhagavan or God, he is also a living entity.
நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள் தான். அதே போல பகவானும் ஒரு உயிர்வாளியே.
As living entity, we are the same. But he is the supreme living entity.
ஒரு உயிர்வாளியா நம்ம எல்லாரும் ஒன்றுதான். ஆனா அவர் உச்சமான உயிர்வாளி.
No one greater than him. Here we can distinguish, I am here, you may be greater than me, another person may be greater than you, another person may be greater than him. In this way, you go on searching, greater, 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 greater. And when you come to a person, nobody is greater than him, that is God.
அவரை விட மேன்மை மிக்கவர் யாரும் இல்லை. அதை நம்மளே வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்போ நான் இங்கே இருக்கேன், உங்களில் யாராவது என்னை விட மேன்மை மிக்கவராக இருக்கலாம், இன்னொரு நபர் உங்களை விட மேன்மை மிக்கவராக யாராவது இருக்கலாம், இன்னொரு நபர் அவரை விட மேன்மை மிக்கவர் யாராவது இருக்கலாம். இந்த விதத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா மேன்மை மிக்கவர் மேன்மையானவர் மேன்மையானவர்னு போயிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு நபர்கிட்ட வந்தால் இவரை விட மேன்மையானவர் யாரும் இல்லை அப்படின்னா அந்த நபர் தான் கடவுள்.
Nowadays it has become a fashion. So many gods, especially they come to your country, Western country. But God can be plural number. God is always singular. One. If God is plural number, then that is not God. That plural number God may be the living entities. We are living entities. And God is also living entity, but the supreme living entity. That is the difference. It is Vedic statement.
தற்போதைய காலத்தில் இது ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. நிறைய கடவுள்கள் இருக்காங்க. குறிப்பாக உங்களுடைய இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு நிறைய பேர் வராங்க. கடவுள் என்றவர் பன்மையில் இருக்க முடியாது. கடவுள் எப்பொழுதுமே ஒருமையில் தான் இருக்கக்கூடியவர். கடவுள் ஒருத்தர் தான். பன்மையில் இருக்கக்கூடிய கடவுள்கள் கடவுள் அல்ல. பன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள்னால் அது உயிர்வாளிகள். நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள். கடவுளும் கூட ஒரு உயிர்வாளி தான். ஆனால் அவர் உச்சமான உயிர்வாளி. அதுதான் வித்தியாசம். இது வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று.
நித்தா நித்யானா சேத்தனா சேத்தனானா ஏகா த்ரோ பௌனாம் விதுதாதி காமான். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் காட், ஹீ இஸ் நித்தோ. நித்தோ மீன்ஸ் சீதானா.
கடவுளை பற்றின வர்ணனை, அவர் நித்திய. நித்திய அப்படின்னா நிரந்தரமான. உயிர்வாளிகளான நாமும் நித்தியமானவர்கள்.
நாஹன்னதே ஹன்னமானே சரீரே, வி அட் தி பிரசன்ட் மொமெண்ட் இன் தி மெட்டீரியல் கண்டிஷன் வி ஆர் சேஞ்சிங் பாடி.
நாஹன்னதே ஹன்னமானே சரீரே, தற்சமயத்தில் இந்த பௌதிக சூழ்நிலையில் நம்ம உடலை மாற்றிக்கொண்டு இருக்கோம்.
That change of body is called death.
அந்த உடலை மாற்றிக்கொள்றதுக்கு பேர் தான் மரணம்.
Actually, the living entity within the body, he has no death, no birth. Na jayate na mriyate va kadachi. This description we have got in the Vedic literature.
உண்மையிலே உடலுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர்வாளிக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. நஜாயத்தை நாம் அறியத்தை வா கதாச்சு. இந்த விளக்கங்கள்லாம் வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு.
சோ காட் இஸ் ஆல்சோ நித்யா இட்டர்னல், வி ஆர் ஆல்சோ இட்டர்னல். காட் இஸ் ஆல்சோ காக்னிசன்ட் அண்ட் வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட். வி ஹவ் காட் நாலேஜ் and God has got knowledge. The difference is that I have got knowledge limited within this limit of this body. I have no knowledge what is going on in your body. Neither you know what is going on in my body.
ஆனால் கடவுள் நித்யர், நித்யமானவர். நம்மளும் நித்யமானவர்கள். கடவுள் அறிவுபூர்வமானவர், நம்மளும் கூட அறிவுபூர்வமானவர்கள். வித்தியாசம் என்னன்னா இந்த எல்லைக்கு உட்பட்ட இந்த உடலுக்கு ஏற்ற அறிவு தான் எனக்கு இருக்கு. உங்களுடைய உடலில் என்ன நடந்துட்டு இருக்குன்ற அறிவு எனக்கு கிடையாது. அல்லது என்னுடைய உடலில் என்ன நடக்குதுன்ற அறிவு உங்களுக்கும் கிடையாது. அதனால தான் நம்ம தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆனால் கடவுள் தனித்தன்மை வாய்ந்தவராக இருந்தாலும் அவர் எங்கும் வியாபித்திருக்கார். அதுதான் கடவுள்.
அண்ணாந்தரஸ்தம் பரமானுச்சயாந்தரஸ்தம், God is within this universe, within yourself, within myself, within the atom. அண்ணாந்தரஸ்தம் பரமான், பரமான் மீன்ஸ் ஆட்டம், இஸ் வித்இன் தி ஆட்டம் ஆல்சோ.
அந்தாந்தரஸ்த பரமானுச்சயாந்தரஸ்தம், கடவுள் பிரபஞ்சத்துக்குள்ளும் இருக்கார், உங்களுக்குள்ளும் இருக்கார், எனக்குள்ளும் இருக்கார், அணுவுக்குள்ளும் இருக்கார். அந்தாந்தரஸ்த பரமானு, பரம அணு அப்படின்னா அணு, அவர் அணுவுக்குள்ளும் இருக்கார்.
பட் ஐ யூ வி ஆர் லிமிடெட் வித்இன் திஸ் பாடி, வி ஆர் லிமிடெட். ஐ கேனாட் சே தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் பாடி, பெயின்ஸ் அண்ட் பிளேசர், தட் ஐ கேனாட் சே. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெயின்ஸ் அண்ட் பிளேசர் ஆஃப் மை பாடி.
ஆனா நான், நீங்க, நம்ம எல்லாருமே இந்த உடலுக்குள்ள எல்லைக்கு உட்பட்டவர்களா இருக்கும். இப்ப என்னால உங்க உடலுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, சுகதுக்கம் என்னன்றத நான் புரிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, அதை என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னால என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய சுகதுக்கம் என்னன்றத புரிந்து கொள்ள முடியும்.
Is the same. God has knowledge. You, me, we have got knowledge. But our knowledge is limited. God's knowledge is unlimited.
அதனால குணம் ஒன்றுதான். கடவுளுக்கு அறிவு இருக்கு, நீங்க, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு. ஆனா நம்முடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது, கடவுளுடைய அறிவு எல்லை இல்லாதது.
But knowledge is there, cognizant. Therefore, the Veda says, Nitya Nityanam Chetanas Chetananam. He is the supreme eternal amongst all other eternals.
ஆனால் அறிவு இருக்கு, அதனால தான் வேதங்கள் சொல்லுது நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். அவர் உச்சமான நிலையில எல்லா நித்தியமானவர்களுக்கு மத்தியில நித்தியமானவரா இருக்கார்.
He is the supreme cognizant amongst all other cognizants. This is the difference.
அறிவுடைய எல்லா உயிர்வாளிகளுக்கு இடையில அவர் உச்சமான அறிவுடையவராக இருக்கார், அதுதான் வித்தியாசம்.
பகவான் மீன்ஸ் தி சுப்ரீம் ஆபுலன்ட், போக மீன்ஸ் ஆபுலன்ஸ், ஜஸ்ட் லைக் ரிச்சஸ், reputation, strength, beauty, knowledge, renunciation, these are called opulences.
பகவான் அப்படின்னா பரம ஐஸ்வர்யம், பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். உதாரணத்துக்கு செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு, இதெல்லாமே ஐஸ்வர்யங்கள்னு சொல்லப்படுது.
So, every one of us has got little opulences. I have got also little money, you have got also little money. But I cannot claim, neither you can claim, that you are the proprietor of all the riches of the world or the universe. That you cannot claim. Nobody can claim.
நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் ஐஸ்வர்யங்கள் இருக்கத்தான் செய்யுது. எனக்கும் கொஞ்சம் பணம் இருக்கு, உங்ககிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா என்னாலேயோ அல்லது உங்களாலேயோ இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் என்னுடையதான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அதை யாருமே சொல்ல முடியாது.
But God can claim. That is the difference.
ஆனால் கடவுளால சொல்ல முடியும், அதுதான் வித்தியாசம்.
God can claim, as he claims, we understand from the Bhagavad Gita.
கடவுளால உரிமை கொண்டாட முடியும், அது அவர் பகவத் கீதையில சொல்றத நம்மால புரிந்து கொள்ள முடியும்.
போக்தாரம் ஜகுதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் ஸ்ரீதம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்தாமாம் சாந்தி மிச்சதி. God said that I am the enjoyer of everything.
அனைத்துக்கும் நானே அனுபவிப்பாளன்றத பகவான் சொல்றார்.
We are acting in this material world to enjoy something.
எதையாவது அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பௌதிக உலகத்துல நம்ம செயல்பட்டு இருக்கோம்.
We are working day and night to get some fruit of our labor and enjoy it.
ராத்திரி பகல நம்ம கடினமா உழைக்கிறோம், நம்ம உழைப்போட பலனா ஏதாவது கிடைக்கும், அதை அனுபவிக்கலாம்னு தான் நம்ம செயல்படுறோம்.
Everyone, either he is doing business, or he is a professional man, or he is a worker, or anything he is working very hard, day and night, to enjoy something.
ஒவ்வொருத்தருமே அவர் வியாபாரம் செய்யறவரா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது தொழில் செய்யறவரா இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் சரி, அவர் ராத்திரி பகல கடினமா உழைக்கிறாங்க அப்படின்னா எதையாவது அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான்.
So, but we cannot claim that we can enjoy everything in this world. Although we have got the desire, but limited power to enjoy.
ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஆசை நம்ம கிட்ட இருந்தாலுமே கூட நம்முடைய அனுபவிக்கிறதுக்கான சக்தி எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு.
The unlimited enjoyer is Krishna, the Supreme Personality of God.
எல்லையற்ற அனுபவிப்பாளர் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான், பரமபுருஷ பகவான்.
Just like we want to enjoy life, family life, we marry one wife, or in some countries more than one wife, 2, 3, 4. But when Krishna married, he married 16,108 wives.
உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சு, குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அல்லது சில நாடுகளில் ஒன்றுக்கு மேலான 2, 3, 4 மனைவிகள். ஆனால் கிருஷ்ணர் திருமணம் செய்தப்போ அவர் 16,108 மனைவியர்களை திருமணம் செய்தார்.
So, and 16,000 wives were given 16,000 palaces. And each wife got 10 children.
16,000 மனைவியர்களுக்கும் 16,000 அரண்மனைகள் இருந்தது. 16,000 மனைவியர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள் இருந்தாங்க.
And Krishna also expanded himself into 16,108 homes. That is God.
Krishna ரோ 16,108 ரூபங்களா விரிவடைந்திருந்தார். அவர்தான் கடவுள்.
For us it is very difficult to maintain even one wife at the present moment.
தற்காலத்தில் நமக்கு ஒரு மனைவியை பராமரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
This is the difference. Just try to understand. What is the meaning of this word Bhagavan? Bhava means opulence. This is one of the opulences, richness.
இதுதான் வித்தியாசம். பகவான்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். இது ஐஸ்வர்யங்கள்ல ஒண்ணு, செல்வம்.
When Krishna was present on this planet, he was so rich that he could maintain 16,000 queens in 16,000 very costly palaces made of marble, the furnitures made of ivory, and the beds were made of silk, and each and every room was decorated, bedecked with jewels, glittering jewels, so that at night there was no need of electricity on them. These descriptions are there in the Srimad Bhagavatam of Krishna's palace, Krishna's 16,000 wives, Krishna's expansion into 16,000 forms. This is Bhagavan. Bhagavan means unlimitedly potential. That is Bhagavan.
Krishna in the andathila irundappo avar எந்த அளவுக்கு செல்வம் மிக்கவரா இருந்தார் அப்படின்னா, அவரால் 16,000 மனைவியர்களையும் 16,000 அரண்மனைகளில், மிக மதிப்பு மிக்க அரண்மனைகளில் அவர்களை வாழ வைச்சார். ஒவ்வொரு அரண்மனைகளும் மார்பிளில் கட்டப்பட்டிருந்தது. மிகவும் அற்புதமான மரச்சாமான்களுக்கு பதிலாக யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சாமான்கள் இருந்தது. படுக்கைகள் எல்லாம் பட்டு கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அறைகளும் ரொம்ப விலை மதிப்பில்லாத மிக பிரகாசமான கற்களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் வந்து மின்விளக்கு அவசியமே இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரியான வர்ணனைகள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணரோட அரண்மனைகளை பற்றியும் அவருடைய 16,000 மனைவியர்களை பற்றியும் அவருடைய 16,000 விரிவாக்கங்களை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கு. இதுதான் பகவான். பகவான் அப்படின்னா எல்லையில்லாத சக்தி கொண்டவர், அதுதான் பகவானுக்கான அடையாளம்.
So here in this chapter we are trying to understand what is Bhagavan.
இங்க இந்த அத்தியாயத்திலிருந்து பகவான்னா என்னன்றதை நாம புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம்.
This Krishna consciousness movement means to try to understand what is Bhagavan, the Supreme Personality of God.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்னாவே பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் பகவான்னா யாருன்றதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது.
This is our endeavor. It is very difficult to understand Bhagavan, but there is a process. If you adopt that process, you can understand God or Bhagavan.
இதுதான் எங்களுடைய முயற்சி. பகவானை புரிந்து கொள்றது மிக சிரமமானதுதான். ஆனா புரிந்து கொள்றதுக்கான வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க கடவுள் அல்லது பகவானை புரிந்து கொள்ள முடியும்.
That process is being described by the Supreme Lord himself, Bhagavan. Bhagavan was. What is that process?
முழுமுதற் கடவுளால பகவானாலேயே அந்த வழிமுறை விளக்கப்பட்டிருக்கு. பகவான் வாச்ச, அந்த வழிமுறை என்னன்னா,
மய்யா சக்த மன பார்த்த ஜூகம் ஜுஞ்சன மதாசிரய அசம்சாயம் சமக்ரமா ஜதா ஜேசி தோஷினு. மை டியர் அர்ஜுன், நவ ஐ ஷல் எக்ஸ்பிளைன் டு யூ.
அனதர்மய அர்ஜுனா, இப்ப நான் உன்னிடத்துல விளக்க போறேன்.
We hear with attention. Tatshino. What is that? Maya sakta mana prartha. You have to increase your attachment for me.
Kavanathodu ketpayaga. Tatshino. Ennadu? Maya sakta mana prartha. Enmeedana unadu patrai nee adhigarikka vendum.
Maya sakta. Maya sakta. Mai means and to me, and asakti means attachment.
Maya sakta, mai abdina enidathil, asakti abdina patru.
Maya sakta mana, mind has to be trained up in such a way that you increase your attachment for God or Krishna.
Unnudaiya manadhu eppadi payirchi alikkapattirukkonna, unnudaiya பற்றானது கடவுள் அல்லது கிருஷ்ணருக்காக அதிகரிக்கப்படணும்.
When you speak Krishna, you understand God. Krishna is one of the names of God.
நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும் போது அது கடவுளை பற்றி பேசுறோன்றத நீங்க புரிந்து கொள்ளணும். கிருஷ்ணான்றது கடவுளுடைய பெயர்கள்ல ஒன்று.
There are many millions of names, of which Krishna is the chief. Because this word Krishna means all attract. Because he is fully opulent.
பல லட்சக்கணக்கான பெயர்கள் இருந்தாலும் கூட கிருஷ்ணான்றது முதன்மையான பெயரா இருக்கு. ஏன்னா இந்த கிருஷ்ணான்ற வார்த்தை அதுக்கான அர்த்தம் அனைத்து கவர்ச்சிகளையும் கொண்டது. ஏன்னா அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையா கொண்டிருக்கார்.
In this material world, if one man is very rich, he is attract. He draws attention of the people in general. If he is very powerful, he draws attention.
உதாரணத்துக்கு இந்த பௌதிக உலகத்திலே ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காருன்னா அவர் கவர்ச்சிகரமானவரா இருக்கார். அவர் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறார். ஒருத்தர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்காருன்னா அவரும் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக இருக்கார்.
If he is very reputed, famous, he draws attention. If he is very wise, learned, he draws attention. But Krishna has got all these things in fullness. Therefore, he draws attention of everyone. Therefore, his name is Krishna.
இப்போ ஒருத்தர் மிகவும் செல்வாக்கு மிக்க பிரபலமானவராக இருக்காருன்னா அவரும் கவனத்தை ஈர்க்கிறார். ஒருத்தர் மிகப்பெரிய அறிவாளியா கற்றறிந்தவராக இருக்காருன்னா அவரும் கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக இருக்கார். ஆனால் கிருஷ்ணர் இந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கார். அதனால தான் அவருடைய பெயர் கிருஷ்ணா.
All attractive. He has got all the attractive features. Therefore, he is called Krishna.
Krishna என்ற இந்த பெயருக்கான அர்த்தமே அனைத்து கவர்ச்சிகளையும் கொண்டவர். அவர் எல்லா கவர்ச்சிகரமான தன்மைகளையும் கொண்டிருக்கார். அதனால தான் அவர் கிருஷ்ணான் அழைக்கப்படுறார்.
So, Krishna says, just try to increase your attachment for me. Practice this.
அதனால கிருஷ்ணர் சொல்ற என் மீதான உனது பற்றை அதிகரிக்க முயற்சி செய்கின்றார், அதை பயிற்சி செய்கின்றார்.
It is not difficult.
அது சிரமமானதல்ல.
Just like we have got attachment for something here in this material world. Somebody is attached to do business, somebody is attached to woman, somebody is attached to man, somebody is attached to riches, somebody is attached to art. Somebody is attached to so many things. There are many subject matter of attachment.
உதாரணத்துக்கு நமக்கும் கூட இந்த பௌதிக உலகத்துல பற்று வைத்துக் கொள்றதுக்கு ஏதாவது இருக்கு. சில பேர் வியாபாரத்துல பற்றோடு இருக்காங்க, சில பேர் பெண்கள் மீது பற்றோடு இருக்காங்க, சில பேர் ஆண்கள் மீது பற்றோடு இருக்காங்க, சில பேர் செல்வத்தின் மீது பற்றோடு இருக்காங்க, சில பேர் ஏதாவது கலையில பற்றோடு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கு பற்று வைத்துக் கொள்றதுக்கு.
So, attachment we have got, that we cannot deny. Everyone. We have got some attachment for something.
அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பற்று இருக்கதான் செய்யுது. அதை யாரும் மறுக்க முடியாது. எல்லாருக்குமே பற்று இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்து மீது நம்ம பற்றோடு தான் இருக்கும்.
That attachment should be transferred for Krishna. That is called Krishna consciousness.
அந்த பற்றை கிருஷ்ணருக்காக மாற்றப்படணும். அதுதான் கிருஷ்ண உணர்வுன்னு அழைக்கப்படுது.
We are attached to something with consciousness, not blindly. So we have got the consciousness. When we turn our attachment or train ourselves to increase our attachment for Krishna, that is called Bhakti Yoga.
உணர்வோடு தான் நம்ம எது மீதாவது பற்று வச்சிருக்கோம், கண்மூடித்தனமா இல்லை. இப்போ நமக்கு எல்லாருக்குமே உணர்வு இருக்கு. நம்ம அந்த பற்று கிருஷ்ணருக்காக திருப்பணும் அல்லது கிருஷ்ணர் மீதான பற்றை அதிகரிக்கணும். அதுதான் பக்தி யோகம்னு அழைக்கப்படுது.
Bhakti Yoga. You have heard the name of Yoga. Yoga means connecting link. So, if you practice this Bhakti Yoga, then gradually you increase your attachment for Krishna.
Bhakti Yoga. நீங்க இந்த யோகாவோட பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. யோகா அப்படின்னா தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ நீங்க இந்த பக்தி யோகத்தை பயிற்சி செய்தீங்கன்னா படிப்படியா கிருஷ்ணர் மீதான உங்களுடைய பற்றை அதிகரித்துக் கொள்ளுவீங்க.
That is it. It is stated also in the Bhagavad Gita. Bhaktyamam abhijanati jaman jasyami tattato. If you practice bhakti yoga, that is called bhaktya. Then you can understand me. Not otherwise.
அது பகவத் கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான சாஸ்மி தத்வதா. நீங்க பக்தி யோகத்தை பயிற்சி செய்தீங்கன்னா அதுக்கு பேர் பக்தியா. அப்போ நீங்க என்ன புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது.
There are different types of yoga system. Bhakti yoga, Gyana yoga, Karma yoga, Hatha yoga, Dhyana yoga. So many yogas. But the Bhakti Yoga is the supermost.
வெவ்வேறு வகையான யோக முறைகள் இருக்கு. பக்தி யோகா, ஞான யோகா, கர்ம யோகா, ஹத யோகா, தியான யோகா, நிறைய யோகங்கள் இருக்கு. ஆனா பக்தி யோகம் தான் இருக்கிறதுலே உத்தமமானது.
That is stated in the last chapter. I am reading before you the seventh chapter. At the end of the sixth chapter, Krishna says,
இதுக்கு முந்தின அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப உங்க முன்னாடி ஏழாவது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கேன். இது ஆறாவது அத்தியாயத்தினுடைய இறுதியில கிருஷ்ண சொல்றார்,
ஜோகினாமபி சர்வேஷாம் மத்கத அந்தராத்மனா சத்யவான் பஜதி ஜோமாம் சமே யுக்ததோமத. ஜோகினாமபி சர்வே, ஒன் ஹூ பிராக்டிசஸ் யோக சிஸ்டம் இஸ் கால்ட் ஜோகி.
யோகினாமபி சர்வேஷாம், யார் ஒருத்தர் யோக முறையை பயிற்சி செய்யறாரோ அவர் யோகின்னு அழைக்கப்படுறார்.
கிருஷ்ணர் says, ஜோகினாமபி சர்வேஷாம், of all the yogis, I have already stated, there are different kinds of yogis, of all the yogis, ஜோகினாமபி சர்வேஷாம், சர்வேஷாம் means of all, yogis.
கிருஷ்ணர் சொல்றார், யோகினாமபி சர்வேஷாம், எல்லா யோகிகளிலும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெவ்வேறு வகையான யோகிகள் இருக்காங்கன்னு. எல்லா யோகிகளிலும், சர்வேஷாம் அப்படின்னா எல்லா யோகிகளிலும்.
மதுகதோ அந்தராத்மனா, one who is thinking of me within himself.
மக்கதேன அந்தராத்மனா, யார் ஒருத்தர் தனக்குள் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கானோ.
We can think of Krishna. We have Krishna's form, Krishna deity we worship.
நம்மால கிருஷ்ணரை பற்றி நினைத்து இருக்க முடியும். நமக்கு கிருஷ்ணருடைய ரூபம் இருக்கு, கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை நம்ம வழிபடுறோம்.
So if we engage ourselves in the worship of the deity, the form of Krishna, which is non-different from Krishna, or in the absence of deity, if we chant the holy name of Krishna, that is also Krishna.
அதனால நம்மளை நம்ம இந்த விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொண்டோம்னா, கிருஷ்ணருடைய ரூபத்தை வழிபட்டோம்னா, அது கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டது கிடையாது. அல்லது அந்த விக்கிரகம் இல்லாத சமயத்தில் நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சாரணை செய்தோம்னாலும் அதுவும் கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டது அல்ல.
There is no difference between him and his name.
Krishna பூரணமானவர் என்றதால அவருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வேறுபாடுகள் கிடையாது.
There is no difference between him and his form. There is no difference between him and his picture. There is no difference between him and his topics. Anything about Krishna is Krishna. This is called absolute knowledge.
அவருக்கும் அவருடைய ரூபத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அவருக்கும் அவருடைய படத்திற்கும் வேறுபாடு கிடையாது. அவருக்கும் அவருடைய அவரை பற்றின விஷயத்துக்கும் வேறுபாடுகள் கிடையாது. கிருஷ்ணரை பற்றியது எதுவாக இருந்தாலும் அது கிருஷ்ணரே. அதுதான் பூரண ஞானம்னு அழைக்கப்படுது.
So either you chant the Krishna's name or you worship Krishna's form, everything is Krishna.
அதனால நீங்க கிருஷ்ணருடைய ரூபத்தை வழிபட்டாலும் சரி, அல்லது கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபித்தாலும் சரி, எல்லாமே கிருஷ்ணர்
தான்.
பக்தி தொண்டிலையும் பல்வேறு வழிமுறைகள் இருக்கு.
சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சத்தம் ஆத்ம நிவேதனம். Hear about Krishna. That hearing is also Krishna. Just like just now we are trying to hear about Krishna. So that hearing is also Krishna.
நீங்க கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த கேட்டலும் கூட கிருஷ்ணர் தான். இப்போ நீங்க எப்படி எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு முயற்சிக்கிறீங்க, இந்த கேட்டலும் கூட கிருஷ்ணர் தான்.
These boys and girls are chanting. That chanting is also Krishna. Savanam Kirtanam.
இந்த இளைஞர்களும் யுவதிகளும் கீர்த்தனம் பண்றாங்க, அதுவும் கிருஷ்ணர் தான். ஸ்ரவணம் கீர்த்தனம்.
Then smarana. When you chant of Krishna, if you remember the picture of Krishna, that is also Krishna. Or you see the picture of Krishna, that is also Krishna. You see the deity of Krishna, that is Krishna. You learn something about Krishna, that is also Krishna. So anyway.
அடுத்து ஸ்மரணம். எப்ப நீங்க கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கிறீங்களோ, நீங்க கிருஷ்ணருடைய படத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கிருஷ்ணர் தான். நீங்க கிருஷ்ணருடைய படத்தை நினைவில் கொண்டீங்கன்னா அதுவும் கிருஷ்ணர் தான். நீங்க விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா அதுவும் கிருஷ்ணர் தான். நீங்க கிருஷ்ணரை பற்றி கற்றுக்கொண்டீங்கன்னா அதுவும் கிருஷ்ணர்
தான். அர்ச்சனங் பந்தனங் தாசம் சக்கம் ஆத்ம நிவேதனம். If you accept, you immediately contact Krishna. Either you accept all the 9 items, or 8, or 7, or 6, or 5, or 4, or 3, or 2, at least one, if you rigidly take, and suppose this chanting, it does not cost anything. We are chanting all over the world.
இந்த 9 விதங்கள்ல ஏதோ ஒன்று நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னாலும் கூட உடனடியாக நீங்க கிருஷ்ணரோட தொடர்புக்கு வரீங்க. நீங்க இந்த 9 வழிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 8, 7, 6, 5, 4, 3, 2, குறைஞ்சபட்சம் 1 நீங்க அதை கண்டிப்போட ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஜபம் பண்றதை எடுத்துக்கிறீங்க, அதுக்காக நீங்க எதுவும் செலவழிக்கிறது இல்லை, நாங்க உலகம் முழுக்க இந்த ஜபத்தை பண்ணிட்டு இருக்கோம்.
Anyone can chant by hearing us. It does not cost you. And if you chant, there is no loss on your part.
நாங்க பாடுறத பார்த்து யார் வேணா திருப்பி அதை பாடலாம். அது உங்களுக்கு எந்த செலவையும் கொடுக்கறது இல்லை. நீங்க ஜபம் பண்ணீங்க, நீங்க பாடுனீங்கன்னா உங்க பக்கத்துல அதனால எந்த ஒரு இழப்பும் கிடையாது.
So, but if you do, then immediately you contact Krishna. That is very good.
ஆன நீங்க அத செய்தீங்கன்னா உடனடியா நீங்க கிருஷ்ணரோட தொடர்புக்கு வரீங்க, அதுதான் பலன்.
Immediately, because Krishna's name and Krishna is not avinnatyagnamanam.
உடனடியா, ஏன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய நாமம் வேறுபட்டது கிடையாது. அவின்னத்வா நாம நாமினம்.
These are the description of the Vedic Gita. அபிநத்யா நாமம் நாம சிந்தாமணி கிருஷ்ணம். கிருஷ்ணஸ் நேம் இஸ் சிந்தாமணி. சிந்தாமணி மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல்.
இதெல்லாம் வேத இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வர்ணனைகள். அபிநத்வா நாம நாமினம் நாம சிந்தாமணி கிருஷ்ணஸ். கிருஷ்ணருடைய நாமம் சிந்தாமணி. சிந்தாமணி அப்படின்னா ஆன்மீகமானது.
Chintamani, prakara sadma su, kalpa vikkala kha priti su. These are the Vedic description. Where Krishna lives, the place is described. Chintamani, prakara sadma su, kalpa vikkala kha priti su, suravi ravipalayantam.
Veda ilakkiyangalle, Krishna vasikya kudi avarudaiya lokathe ellam varnikkapattirukku.
So now, the holy name of Krishna is also Chintamani. Spiritual. Nama Chintamani Krishna. He is the same Krishna person.
Nama Krishna rudiya peyaranadu adhum Chintamani. Anmigamanadu. Nama Chintamani Krishna. Ava adhe Krishna da. Andha nabarai da.
Nama Chintamani Krishna. Chaitanya. Chaitanya means not dead but living entity.
நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்யா. சைத்தன்யா அப்படின்னா ஜடமல்ல, ஆனா உயிர் வாழி.
You can get the same benefit by chanting name as you get a personality is talking with Krishna. That is also possible.
கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கிறதால, கிருஷ்ணரோட நீங்க தனிப்பட்ட முறையில பேசுறதுனால என்ன பலனை அடைவீங்களோ அதே பலனை அடைய முடியும். அதுவும் சாத்தியமானது.
But this will be gradually realized. Nama Chintamani Krishna, Chaitanya Rasa Vigraha. Rasa Vigraha means the pleasure, reservoir of all pleasure.
Anal, adu padipadiya unarapadam. Nama Chintamani Krishna, Rasa Vigraha. Rasa Vigraha abdina, yella yenbatin irupidam.
As you chant the name of Hare Krishna, so gradually you realize some transcendental pleasure.
Ninga in the Hare Krishna Namata Japanja Saya Ninga Unadamana Anandate Padipadiya Unaravinga.
Just like these boys and girls while chanting, they're dancing in joyfulness. Nobody could follow them. But they are not crazy fellows that they are chanting.
எப்படி இந்த இளைஞர்களும் யுவதிகளும் அவங்க பாடும்போது அவங்க நடனம் ஆடுறாங்க ஆனந்தமா, யாருமே அவங்கள பின்பற்ற முடியறதில்ல. ஆனா அவர்கள் கிறுக்கு பிடிச்சவர்கள் அல்ல அவங்க பாடிட்டு இருக்கிறதுக்கு.
Actually they are getting some pleasure, transcendental pleasure. Therefore they are dancing.
உண்மையிலே அதுல அவங்க உன்னதமான ஆனந்தத்தை அடைறாங்க, அதனாலதான் அவங்க நடனம் ஆடுறாங்க.
It is not that the dog dance. No. It is really spiritual dance. The soul's dance.
இது ஏதோ நாய் ஆடுற மாதிரி அல்ல. இது உண்மையான ஆன்மீக நடனம். இது ஆத்மாவோட நடனம்.
So, therefore he is called Rasavigraha. Reservoir of all pleasure.
அதனால தான் அவர் ரசவிக்ரகான்னு அழைக்கப்படுறார். எல்லா இன்பத்தின் இருப்பிடம்.
நாம சிந்தாமணி கிருஷ்ண சிந்தன ரசவிக்ரம் பூர்ணம் கம்ப்ளீட். நாட் தட் 1% லெஸ் தன் கிருஷ்ண. நோ.
நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரசவிக்ரஹ பூர்ண, முழுமையானது, பூர்ணமானது. 1% கூட கிருஷ்ணரை விட்டு குறைஞ்சது கிடையாது.
10% கிருஷ்ண பூர்ணம். பூர்ணம் மீன்ஸ்
100% கிருஷ்ணர் பூர்ணா. பூர்ணா அப்படின்னா முழுமையான.
பூர்ணா சுத்தம். சுத்தம் மீன்ஸ் பியூரிஃபைட். தேர் இஸ் கான்டமினேஷன் இன் தி மெட்டீரியல்.
பூர்ணா சுத்தம். சுத்தம் அப்படின்னா தூய்மை அடையறதல். இந்த பௌதிக உலகத்துல களங்கம் இருக்கு.
மெட்டீரியல், எனி நேம் யூ சாண்ட், because it is materially contaminated, you cannot continue for very long. This is another experience.
பௌதிகமான எந்த ஒரு பெயரை நீங்க பாடினாலும் அது பௌதிகமா கலங்கப்பட்டிருக்கிறதால உங்களால ரொம்ப நேரத்துக்கு அதை பாட முடியாது. அது கூட நம்முடைய அனுபவம் தான்.
But this chanting of Hare Krishna mantra, if you go on chanting for 24 hours, you'll never feel fatigue. That is the test.
ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீங்க 24 மணி நேரம் பாடினாலும் கூட நீங்க களைப்படையவே மாட்டீங்க. அதுதான் சோதனை.
You go and chant. These boys can chant 24 hours without eating anything, without drinking water. It is so nice. Because it is complete spiritual. Shuddha. Shuddha means pure. Not materially concentrated.
அவங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கலாம். இந்த இளைஞர்கள் 24 மணி நேரமும் அவங்களால பாட முடியும். தண்ணி இல்லாம சாப்பிடாம, அது அந்த அளவுக்கு அருமையானது. ஏன்னா இது பூர்ணமானது, ஆன்மீகமானது, சுத்த. சுத்த அப்படின்னா தூய்மையானது.
மெட்டீரியல் pleasure, any pleasure, the highest pleasure in the material world is sex. But you cannot enjoy 24 hours. That is not possible.
பௌதிகமான இன்பம் எந்த இன்பமா இருந்தாலும், இந்த பௌதிக உலகத்துல பாலுறவு இன்பம் தான் உயர்ந்த இன்பம். ஆனா அதை உங்களால 24 மணி நேரமும் அனுபவிக்க முடியாது.
You can enjoy it for 2 minutes, that's all. Even if you are forced to enjoy, you reject it. No. That is material.
உங்களால சில நிமிஷங்கள் தான் அதை அனுபவிக்க முடியும், அதுக்கப்புறம் முடியாது. நீங்க கட்டாயப்படுத்தப்பட்டா கூட நீங்க அதை மறுத்துருவீங்க, முடியாதுன்னு. அதுதான் பௌதிகமானது.
But spiritual means there's no end. You can enjoy perpetually 24 hours. That is spiritual.
ஆனால் ஆன்மீகமானதுன்னா அதுக்கு முடிவே கிடையாது. நீங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம், 24 மணி நேரமும். அதுதான் ஆன்மீக இன்பம்.
பிரம்ம சொக்கம் அனந்தம், அனந்தம் அனந்தம் இஸ் ஆனந்தி.
பிரம்ம சௌக்கியம் அனந்தம், அனந்தம் அப்படின்னா முடிவில்லாதது.
சோ இன் ஆர்டர் டு என்ஜாய் தி ஸ்பிரிச்சுவல் பிளேசர் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் சம் தபஸ்ஸா ஆஸ்டிரிட்டி.
அதனால இந்த ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கணும்னா அதுக்காக நீங்க தபஸ்யா பயிற்சி பண்ணணும், தவம் புரியணும்.
Because you are spiritual, every one of us spiritual. Aham Brahmasmi. We are not this material body.
ஏன்னா நீங்க ஆன்மீகமானவர், நம்ம ஒவ்வொருத்தருமே ஆன்மீகமானவர்கள் தான். அகம் பிரம்மாஸ்மி, நம்ம இந்த ஜட உடல் அல்ல.
It is for certain years. Again it change, another body, another body. This changing of body is going on because we are seeking material pleasure.
இந்த உடலை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கோம். இது சில வருஷத்துக்கு இருக்கு, மறுபடியும் நம்ம மாத்திரம், மறுபடியும் வேற ஒரு உடல், மறுபடியும் வேற ஒரு உடல். இந்த உடல் மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம பௌதிகமான இன்பத்தை தேடுறோம் அர்த்தம்.
So God is giving us different types of body for enjoying different types of material pleasures.
அதனால கடவுள் வெவ்வேறு வகையான உடலை கொடுக்கிறார், வெவ்வேறு வகையான பௌதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக.
But if you want to enjoy spiritual pleasure, then you do not require to change body. That is the mission of Krishna consciousness.
ஆனா நீங்க ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த உடலை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கமே.
Everyone of you want pleasure, but that pleasure in the material world you cannot enjoy perpetually.
நீங்க ஒவ்வொருத்தருமே இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புறீங்க, ஆனா அந்த இன்பம் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறது, தொடர்ந்து உங்களால் அனுபவிக்க முடியாது.
But if you purify yourself of this material contamination, if you do not accept this material body again and you remain in your spiritual body, then you enjoy transcendental bliss eternally.
ஆனா உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த பௌதிக கலங்கங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்க மறுபடியும் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, நீங்க ஆன்மீக உடல்லயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா, அப்போ இந்த உன்னதமான ஆனந்தத்தை நித்தியமா உங்களால அனுபவிக்க முடியும்.
So this human form of life is meant for that purpose.
இந்த மனித வாழ்க்கை அந்த நோக்கத்துக்காக ஆனது.
Lower than the human form of life, cats and dogs, they cannot understand what is spiritual pleasure.
மனித வாழ்க்கையை காட்டிலும் நாய்களும் பூனைகளும் தாழ்ந்த வாழ்க்கை கொண்டிருக்கு. அவைகளால ஆன்மீக இன்பம் என்னன்னு புரிந்து கொள்ள முடியாது, அது சாத்தியம் இல்லாதது.
But in the human form of life, you can understand what is spirit and what is matter and what is spiritual pleasure and what is material pleasure. These things we can make.
ஆனா இந்த மனித வாழ்க்கையில நம்மால ஆன்மீகம்னா என்ன, ஜடம்னா என்னன்றத நம்மால புரிந்து கொள்ள முடியும். எது ஆன்மீகமான இன்பம், எது பௌதிகமான இன்பம்ன்றதையும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வித்தியாசத்தை நம்மால பார்க்க முடியும்.
That much consciousness is developed in the human form of life. But if we misuse this developed consciousness for material pleasures, then we are missing the opportunity. This is Krishna consciousness movement.
இந்த மனித வாழ்க்கையில அந்த அளவுக்கு உணர்வுகள் வளர்ந்திருக்கு. ஆனா அந்த வளர்ந்த உணர்வை நம்ம வந்து துஷ்பிரயோகம் செய்தோம் அப்படின்னா, பௌதிக இன்பத்துக்காக நம்ம இந்த வாய்ப்பை தவற விடுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம்.
Our Krishna consciousness movement is that you have got this human form of body. Don't miss the opportunity.
நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்ப இந்த மனித உடலை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
That you can, if you properly utilize, if you train yourself, you can be transferred to the platform of eternal spiritual bliss.
அது உங்களால முடியும். நீங்க அத முறைய உபயோகப்படுத்தினீங்கன்னா, உங்களை நீங்க பயிற்சி அளித்துட்டீங்க அப்படின்னா, உங்களை நீங்க ஆன்மீகமான நித்தியமான ஆன்மீக தளத்துக்கு உங்களை மாற்றிக்கொள்ள முடியும்.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம்.
So you can become Krishna conscious in any circumstances.
அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும்.
There is no limitation that you have to become Krishna conscious under this condition, that condition. The condition will be enunciated later on.
நீங்க இந்த சூழ்நிலையில தான் இருக்கணும், அந்த சூழ்நிலையில தான் இருக்கணும், அப்பதான் கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும் அப்படின்ற நிபந்தனைகள்லாம் எதுவுமே கிடையாது.
First of all, try to become Krishna conscious. That at least you drink water and so many times in a day. If just try to think that the taste of the water is Krishna.
முதல்ல கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் நீங்க பல முறை தண்ணீர் குடிக்கிறீங்க. அந்த தண்ணீர் குடிக்கும் போது இந்த நீரோட சுவை கிருஷ்ணர் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய இந்த கிருஷ்ண யோக முறையோட தொடக்கம்.
And then if you chant Hare Krishna Mahamantra, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Then you become gradually the greatest yogi without becoming very learned scholar, without becoming Vedantist, without becoming religionist. Simply by this process, you try to practice and your life will be perfect.
பிறகு நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்தீங்கன்னா, நீங்க படிப்படியா மிகச்சிறந்த யோகி ஆவீங்க. நீங்க பெரிய படித்த பண்டிதர் ஆகாமையே, பெரிய வேதாந்தி ஆகாமையே, பெரிய மதவாதி ஆகாமையே. நீங்க இந்த பயிற்சி செய்யறதுனாலேயே உங்க வாழ்க்கை பக்குவமானதாகும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.